செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ்நெஞ்சர்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். பேதமை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இதற்கு விளக்கம் என்னென்ன, வெக்கப்பட வேண்டியதற்கு வெக்கப்படாமல் இருப்பதும், தேடி அடைய வேண்டியதை தேடாமல் இருப்பதும், அன்பு காட்டுவதற்கு உரியரிடம் அன்பு காட்டாமல் இருப்பதும், இது போன்ற செயல்களை செய்வோர் அறிவற்றவனுடைய செயல்களாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையர் இல். திறந்த நூல்களை கற்றும் அவற்றின் பயன்களை நன்கு உணர்ந்தும் மற்றவர்களுக்கு அது பற்றி எடுத்து கூறியும், ஆனால் தான் மற்றும் முறைப்படி அதை கற்றுக்கொள்ளாத அறிவற்றவனை விட வேறு அறிவியல்கள் யாரும் இருக்க முடியாது என்கின்றார் திருவள்ளுவர்.
இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். படம் சைக்கோ. இந்த படத்தை தயாரித்தவர் மிஷ்கின் அவர்கள். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள். இந்த பாடலை பாடியவர் சித் ஸ்ரீராம் அவர்கள். பாடலுக்கு வரிகள் தந்தவர் கபிலன். அவரை பத்தி தான் இன்னைக்கு ஒரு தெரியாத தகவலை பத்தி சொல்ல போறேன். இந்த பாடல் நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா. அருமையான மெலடி. புதுச்சேரியில பிறந்த இவரு சென்னை வியாசர்பாடியில, அதனால இவருக்கு சென்னை தமிழ் அத்துபடி. சின்ன வயசு முதலே கவிதை மேல் கொண்ட ஈர்ப்பால சினிமா துறையில காலடி எடுத்து வச்சார். இவர் போட்ட பாடல்கள் எல்லாமே வட சென்னை பாடல்களான கானா பாடல்கள் தான். அதுக்கப்புறம்தான் இவருடைய மெலடி பாடல்களை நமக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. குறிப்பா இந்த பாடல்ல பார்வையற்றவர்களுக்கு வாசமும் ஓசையும் தான் எல்லாமே. அதை இந்த பாடல்ல வாசம் ஓசை இவைதான் எந்த உறவு என்று நுட்பமா கபிலன் பதிவு செய்திருக்கத காலம் தன் உள்ளங்கையில ஏந்தி கொள்ளும். பாடல்கள்ல நாயக நாயகனின் பிம்ப அசைவுக்கு வரி மொழியும் ஒரு வேலைதானேன்னு பாடலாசிரியருடைய வேலைய சட்டுன்னு சொல்லிட்டு நகர்ந்துட முடியாது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், காமு ஷெரீப், உடுமலை நாராயணகவி, தஞ்சை ராமையாதாஸ், சுரதா, வாலி, புலமை பித்தன், வைரமுத்துன்ற தமிழ் சினிமாவின் பாடலாசிரிய சங்கிலி தொடர் வரலாற்றில் தனக்கு கிடைத்த நல்வாய்ப்புகளில் எல்லாம் உள்புகுந்து தன்னுடைய கனமான கருத்துக்களை மேற்கொண்ட பாடலாசிரியர்கள் நடவு செய்ய தவறவே இல்லை. அதே போலதான் கபிலனும் மழைக்காலத்தில் குடிசையெல்லாம் கண்ணீரில் மிதக்கின்ற கட்டுமரம், வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் அணையாமல் எரிகின்ற காட்டு மரம், சேரியில்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள, பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்டப்படிப்பு தேவையில்லை, இந்த மாதிரியான சமூக சிந்தனைகள் உள்ள பாடல்களையும் கபிலன் எழுதியிருக்காரு. இவருடைய அசத்தலான பாடல்னா உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையான்ற பாடலைத்தான் சொல்லணும். இவர் பாடலாசிரியர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த நவீன கவிஞரும் கூடன்றது தமிழ் இலக்கிய உலகம் நன்கறிந்த பக்கங்கள். தெரு ஓவியம் என்கிற இவரது கவிதை தொகுப்பு மிகவும் பேசப்பட்ட புத்தகம். தொடர்ந்து கவிதைகள் எழுதி வரும் கபிலனின் தமிழ் அத்தனையும் ருசியாமிர்தம்தான். அவருடைய இந்த பாடல் ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போகுது மெழுகான்ற பாடல எனக்கு கேட்டு ரசிக்கலாமா?
உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா.
யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ. பொன்னர் நினைச்சி நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா. வாசம் மோசை இவைதானே எந்த உறவே, உலகில் நீண்ட இரவென்றால் எந்த இரவே, கண்ணே உன்னால் என்னை கண்டே கண்ணை மூடி காதல் கொண்டே பார்வை போனாலும் பாதை நீதானே. காதல் தவிர உன்னிடம் சொல்ல எதுவும் இல்லை. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா.
சென்ற வாரம் நம் ஆக்லாந்தில் எழுத்தாளர்களுக்கான திருவிழா கொண்டாடப்பட்டது. அந்த வகையில ஒரு மற்றொரு மொழி புத்தகத்தை பத்தி உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். இது நமது மோன்ட்ராஸ்கில் லைப்ரரியில் படிப்பதற்கு கிடைக்கின்றது. இஹிகை இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இந்த இஹிகை என்ற ஜப்பானிய வார்த்தைக்கு மகிழ்ச்சியாக இருத்தலின் காரணம் அல்லது தினமும் காலையில் மகிழ்ச்சியுடன் எழுந்திருக்க ஒரு காரணம் என்று அர்த்தம் பண்ணிக்கலாம். நாம ஏன் வாழ்றோன்றது புரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சுக்காமையே ஏனோ பிறந்தோம் வாழ்றோம் அப்படின்னு இல்லாம வாழ்க்கையின் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் கண்டறியும் ஒரு வழியாக சமீபத்திய ஆண்டுகளில் பிரபலமடைந்து வரும் ஒரு கோட்பாடு இஹிகை. ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கான ஒரு குறிக்கோள் உள்ளது. அது அவர்களின் உணர்வுகள் திறமைகள் மதிப்புகளின் தனித்துவமான கலவையாக இருக்கும். இதுவே அவர்களின் வாழ்க்கைக்கு நிறைவையும் திருப்தியையும் அளிக்கிறது என்கிறது இந்த ஜப்பானிய கோட்பாடு. இஹிகை என்பது நான்கு கூற்றுக்களின் கலவையாகும். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், நீங்கள் எதில் சிறந்தவர், உலகிற்கு என்ன தேவை, உங்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தேவையை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதே அந்த நான்கு அடிப்படை மூலக்கூறுகள். உங்கள் இஹிகையை கண்டுபிடிப்பது என்பது ஒரு வேலை அல்லது பொழுதுபோக்கை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, மாறாக உங்கள் தனித்துவமான நோக்கத்தையும் வாழ்க்கையின் பொருளையும் கண்டறிவதாகும் என்பதை ஆசிரியர்கள் வலியுறுத்துகின்றனர். இகையின் நான்கு கூறுகள் ஒவ்வொன்றையும் விரிவாக ஆராய்ந்து வாசகர்களுக்கு அவர்களின் ஆர்வங்கள், திறமைகள், மதிப்புகள் மற்றும் நிதி தேவைகளை அடையாளம் காண உதவும் நடைமுறை குறிப்புகள் மற்றும் பயிற்சிகளை இப்புத்தகத்தில் வழங்கியிருக்கிறார்கள். இந்த செயல்பாட்டில் சுய விழிப்புணர்வு, பிரதிபலிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் அத்துடன் புதிய அனுபவங்கள் மற்றும் வாய்ப்புகளுக்கான அவசியத்தையும் வலியுறுத்துகின்றனர். இகிகை நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான ஜப்பானிய ரகசியம் என்பது சிந்தனையை தூண்டும் மற்றும் ஊக்கமளிக்கும் புத்தகமாகும். மிகவும் நிறைவான மற்றும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ விரும்பும் எவருக்கும் நடைமுறை ஆலோசனைகளையும் நுண்ணறிவுகளையும் வழங்குகிறது. தனிப்பட்ட கதைகள், அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் ஒரு நடைமுறை பயிற்சிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒருவரின் சொந்த இகையை கண்டுபிடிப்பதற்கான விரிவான மற்றும் அணுகக்கூடிய வழிகாட்டியை வழங்கியிருக்கிறார்கள் புத்தக ஆசிரியர்கள். இந்த நல்லதொரு புத்தகத்தை நாமும் வாசித்து பயன்பெறணும்னு நினைக்கிறேன்.
என்னத்தவம் செய்தனை
செல்போன்
இசை குயிலம்மை அழைத்திடும் போது தொலைவினில் வாழ்ந்தாலும் போடுவோமே.
சிகரெட் திருக்குறள்
இருவரி கவிதை ஒரு பொருள் தருமே இருவரும் இது போல இருந்தால் சுகம்
நிலா
இரவினில் குளிக்கும் தேவதை இவளோ வளர்ந்தே தேகின்ற வெள்ளை நிழல்
சரி கண்ணாடி
இதில் என்னை பார்க்கிறேன் அது உன்னை காட்டுதே
காதல்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நல்லது நேர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணியா அவர்கள் அறிமுகப்படுத்திய கவிஞர் கபிலன் அவர்கள் எழுதிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக 20,000 சதுரடியில் திருவண்ணாமலையில் முதுகு தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சோல் ஃப்ரீ சென்டர் என்பது நடத்தி வருகின்றார் பிரீத்தி சீனிவாசன் அவர்கள். கல்பனா சாவ்லா விருது பெற்ற முதல் மாற்றுத்திறனாளி பெண். விருது கிடைத்ததை விட கல்பனா சாவ்லாவினுடைய கணவர் எனக்கு அனுப்பிய செய்தி மிகவும் மகிழ்ச்சியானது என்கின்றார். பலருடைய வாழ்வுக்கு ஒளிவிளக்காக உள்ள தன்னம்பிக்கை நிறைந்த பெண் அவர். அவரது நம்பிக்கைக்கு கிடைத்த அங்கீகாரத்தை விட தன்னை போல் பாதிக்கப்பட்ட சக மனிதர்கள் மேல் கொண்ட பரிவு, கருணை, அன்பு என எல்லாவற்றையும் உள்நோக்கிய மனித நேயமே அவரை உலகுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. நாம் அனைவரும் கண்டு வேந்த சகோதரி சஃபீனா கேரள வயநாடு நிலச்சரிவில் தன் உயிரையும் பொருட்படுத்தாது சென்று பல உயிர்களை காப்பாற்றிய செங்கப்பெண் கல்பனா சாவ்லா விருது பெற்றவர். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு பார்க்கும் பொழுது இரத்த காயங்களுடன் பல உயிர்களை கண்ட நான் ஆண் தான் போக வேண்டும், பெண் தான் போக வேண்டும் என்று இல்லையே என்றெண்ணி மனிதநேய அடிப்படையில் சக மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உத்வேகத்தில் சென்றேன் என்கின்றார் சபீனா. சிறந்த ஆளுமை 2024க்கான விருதை பெற்றவர். மனிதநேயம் என்பது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது அன்பு, கருணை, பரிவு, பாசம், நேசம், பொறுமை, அடக்கம் என பல பண்பு நலன்கள் உள்ளடக்கிய கூட்டு கலவையின் பரிணாம வளர்ச்சி. அது வார்த்தைகளாலும் உணர்வுகளாலும் பின்னப்பட்ட ஒரு செயல். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, கைமாறுவது கருதாத ஒரு உதவி, சுயநலம் இல்லாத உறவு, போலித்தனம் இல்லாத புன்னகை, கவலை போக்கும் நட்பு ஆகியவற்றின் மொத்த உருவம்தான் மனிதநேயம். அன்பு கொண்ட மனதுடன் ஆயுள் முழுவதும் அள்ளி அணைத்து அரவணைத்து குணத்தோடு தன்னலமற்ற நெஞ்சோடு தேவை அறிந்து உதவ எண்ணுவது மகத்துவமான மனிதநேயம். கடமையாற்றுவதில் கண்ணியத்தை பேணுவதும் நல்ல எண்ணத்துடன் நேசம் என்ற பண்புடன் செயல்படுவதும் உள்ளத்தில் வஞ்சகம் இல்லாமல் வாஞ்சியோடு வாழ்வதும் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் அந்த கொடுக்கக்கூடிய உரிமைகளையும் சலுகைகளும் கொடுப்பதும் ஒருவருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பதுமே மனிதநேயம். மனிதன் புனிதனாக இருக்க வேண்டுமென்றால் மனிதநேயம் என்கின்ற மாண்பை தன்னகத்தை கையை கொள்ள வேண்டும். மதங்கள் யாவும் அன்பை மட்டுமே போதிக்கின்றன. சமத்துவம், சகோதரத்துவம், சமய சார்பின்மை இவை யாவும் உயிரோட்டமாக இருப்பதனால்தான் மனிதநேயம் வளர்ச்சி பெறும். நாம் உண்ணும் உணவைத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் அணியும் ஆடைகளைத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஓர் அலுவலகத்தில் பணிபுரியும் கடைநிலை ஊழியர் மேற்கொண்டு முதன்நிலையில் இருப்பவர்கள் பரஸ்பர அன்பை கொடுப்பதும் மனித நேயம்தான். மதங்கள் யாவும் அன்பை மட்டுமே போதிக்கிறது. சமத்துவம், சகோதரத்துவம், சமய சார்பின்மை யாவும் உயிரோட்டமாக இருப்பதால் தான் மனித நேயம் வளர்ச்சி பெறும். யார் என்று அறியாத ஒருவருக்காக அழுகிறோமே, காரணமில்லாமல் நம் கண்கள் பணிக்க வேண்டும். அதுதான் உண்மையான மனித நேயம். மனிதன் மனிதனாக பிறப்பது முக்கியமல்ல, பிறந்த பிறகு மனிதனாக வாழ வேண்டும். அவனிடம் அன்பு, அடக்கம், பாசம், பண்பு, பரிவு யாவும் இருக்க வேண்டும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நல்லதையே பார்த்து கேட்டு பேசி பரஸ்பரம் கூடி இருக்க வேண்டும். அவர்களின் வடிமை உணர்வுகளை உணர தொடங்கும் பொழுதுதான் மனிதநேயம் பிறக்கும். அடைமழையில் அடைத்திருக்கும் சாக்கடையின் அடைப்பை அகற்றுவது, பேருந்தில் பயணியின் தன் சுமையை சுமக்க முடியாமல் திணறும் பொழுது சக பயணி சுமைகளை இலகுவாக்குவது, வயதானவர்களிடம் சில இடங்களில் சாலையை கடக்கும் தடுமாறும் பொழுது உதவி செய்வது யாவும் சட்டென்று அனிச்சை செயலாய் வர வேண்டும். அதுதான் மனிதநேயம். சக மனிதன் தன் அன்புடன் இரக்கத்துடன் இருப்பதும், அவன் சிரமத்தை விளக்க முடியாமல் இதமாய் இசைவாய் நான்கு வார்த்தைகள் பேசி அவரை ஊக்குவிப்பதும் உந்து சக்தியாக இருப்பதுமே மனிதநேயம். மனிதனுக்கு மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள், மரங்கள் என எல்லாவற்றையும் முக்கியத்துவம் கொடுத்து இயற்கையோடு இணைந்து வாழும் தன்னுயிர் போல் மண்ணுயிரும் பாவித்தலும் மனிதநேயம்தான். யாருடைய சுதந்திரத்தையும் பாதிக்கக்கூடிய எந்த செயலும் செய்யக்கூடாது. மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். பாதிப்புகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அன்பு பாராட்ட வேண்டும். அன்பு பாராட்டும் பொழுதுதான் மனிதநேயம் மலரும். எந்தவித பிரதிபலனுமின்றி கருணையுடன் கோடானு கோடி மக்களை அரவணைத்த அன்னை தெரேசா, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, இப்படி ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நாம் மனிதநேயத்துக்கு சொல்லலாம். வெள்ளப்பெருக்கு, சுனாமி, நிலச்சரிவு, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடரின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனம், மதம், மொழி என்ற எந்தவித வேறுபாடும் இல்லாமல் இரவு பகல் பாராமல் உழைப்பை கொடுக்கும் செயல்பாடும் மனிதநேயமே தான்.
காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது
நம்ம எல்லாருக்கும் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுடைய நகைச்சுவை உணர்வு நல்லாவே தெரியும். அது மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த பேச்சாளியும் கூட. ஒரு முறை எழுத்தாளர்கள் மாநாடு ஒன்றுல பேசினாரு. நகைச்சுவை கலந்த இரு பொருள் பட அவருடைய கருத்தாளமிக்க பேச்ச கேளுங்க. இப்ப தற்போது எழுத்தாளர்கள் பேனாவை எப்படி பயன்படுத்துறாங்க, எந்த மையை தொட்டு எழுதுறாங்கன்னு தெரியுமா? சிலர் தற்பெரும் மையில் எழுதுகிறார்கள், சிலரோ பொறாமையில் தொட்டு எழுதுகிறார்கள், வேறு சிலரோ பழமையில் தொட்டு எழுதுகிறார்கள். பரவாயில்லை, இவற்றையெல்லாம் அருமையான எழுத்துக்கள்னு சொல்லாட்டி கூட ஓரளவு ஏத்துக்கலாம். ஆனால் எழுத்தாளர்கள் தொடவே கூடாத சில மைகள் இருக்கின்றன. அது என்ன தெரியுமா? கயமை, பொய்மை, மடமை, வேற்றுமை தான். எழுத்தாளர்கள் தொட்டு எழுத வேண்டிய மைகள் என்னன்னு தெரியுமா? நன்மை தரக்கூடிய நேர்மை, புதுமை, செம்மை, உண்மை. இவற்றின் மூலம் இவர்கள் நீக்க வேண்டியது எது தெரியுமா? வறுமை, ஏழ்மை, கல்லாமை, அறியாமை, இதுதான். இந்த நோக்கத்தையே எழுத்தாளர்கள் தங்களுடைய கடமையாகவும் உரிமையாகவும் கொண்டு சமூகத்திற்கு பெருமை சேர்க்க வேணும்னு பேசி முடிச்சார்.
விருந்து களைச்சு காட்ட போறண்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேராட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி. தஞ்சாவூர் ஏட்டம் இருந்து தலைகீழா பாடம் படுது, கொஞ்சாது புரித இல்லாம பிள்ளையும் குட்டியும் பிறகுறா போல. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேராட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியால ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியால ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. அடுத்த நாட்டு காரம்போல ஆளை கொல்லாம ஊரே பாழு பண்ணாம தீமை. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியால ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. அது மட்டுமா, புஞ்ச நிலத்து பருத்தி செடியில் போடவே ரவிக்க வேட்டி காய்க்க, பஞ்ச கிழவர் தன்னை வாழ பருவமாக்கி நாட்ட காக்க. கைத்திறமையை காட்ட போறண்டி, ஒரு கவிய பாடி காத்து மழை உண்டாக்க போறண்டி. மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அதுல ஒன்னையும் ஏத்திட்டு, மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி.
வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க. வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க.
வீட்டுக்கா?
ஆமா.
என்ன வேணும் கேட்டுக்கோ.
நெல்லு புத்த, மாவரைக்க, நீர் அரைக்க மிஷின், அல்லும் பகலும் ஆக்கி அரைக்க அதுக்கு ஒரு மிஷின், கொல்ல போறதுல குழ அவைக்கணும், குளிர் மிஷினும் கூட அவைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும்.
முடிஞ்சுடா,
உன்னை மறந்துட்டேன்.
என்ன அம்மா?
பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டில இட்டிலையும் காபி நம்ம பக்கத்தில் வந்திடணும். கட்டிலுக்கு மேல பேனு, காத்துக்கு தோணும், காலம் காட்டும் கருவியும் வேணும்.
அது பைத்தியம் நம்ம நாட்டிலே. வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டிய பாரு, மேநாட்டு நாகரீகம் கொண்ட மேனிய பாரு. அவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. இவ கார்ல போவா, ஊரை சுத்துவா, கண்ணாடி பாப்பா, காப்பி குடிப்பா.
கவிஞர் கபிலன் அவர்களுடைய கவிதை ஒன்று. தெருவில் ஒரு குரல் கேட்டது, பாத்திரத்திற்கு பெயர் போடுறதே. வழிமறித்து ஒரு எழுத்துக்கு எவ்வளவு என்பதற்குள் ஒரு ரூபாய் என்றான். அவனிடம் சொன்னேன், உன் போல் எனக்கு எழுத தெரியாது, என் போல் உனக்கும் எழுத தெரியாது. நீ பாத்திரத்தில் எழுதுகிறாய், நான் பாத்திரத்துக்காக எழுதுகிறேன். இருவர் பாத்திரமும் உடையாமல் பார்ப்பது அவரவர் பாத்திரத்திற்கு அழகு. பந்தல் போடணும், வாழை மரம் கட்டணும், பொண்ணுக்கு தாலி செஞ்சாச்சன்னு கேட்கணும், சின்னவளுக்கு பாவாடை சட்டை எடுக்கணும், சாப்பாட்டுக்கும் மோளத்துக்கும் தாய் மாமன் இருக்கான், நலங்கு வைக்கணும், பந்தல் கட்டுறதுக்கு கூரை புடவை எடுக்கணும், எனக்கு ஒரு நல்ல புடவை இல்லை, பக்கத்து வீட்டு பந்திக்கு சொல்லி வைக்கணும், கல்யாணத்துல துடப்ப குச்சியை குத்திக்கிட்டா இருக்கணும், நல்லாவா இருக்கும், காதுல மூக்குல போடுறதுக்கு லட்சுமி கிட்ட இரவல் கேட்கணும். இதெல்லாம் தெரியாம தங்கச்சி கொலுசு கேட்டு அடம்பிடிக்கிறா. எல்லா சாதி சனத்துக்கும் நோட்டீஸ் வச்சாச்சு, தலைக்கு மேல எவ்வளோ வேலை கிடக்கு, இந்த மனுஷன் வேற காணும், அலமையில அக்கா 2000 ரூபா இருந்தா தாயன் மொய் வந்தா கொடுத்துடுறேன். அல்லது நேரிலே அடுத்து வரும் கவிஞர் கபிலன் அவர்கள் எழுதிய திரைப்பட பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியினை அழகுபடுத்திய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய விமர்சனங்களையும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிங்கலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா, நீலா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா, நிலா தூங்குமா, நீலா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா, சோளக்கட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல, கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல, கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு, கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு. ஓடி போனாலே வேட தாங்கள் வரவைக்கெல்லாமே.